all of us.
நமது அனைத்திய பயணத்தில் கர்த்தர் நமக்கு முன்பு வைக்கிற எந்த ஆசாரித்துவ சேவையானாலும் அதை செய்ய நாம் ஆயத்தப்படுத்துவோமாக என ஜெபிக்கிறேன். நாம் அனைவருமே பிறருக்கான பொறுப்புடன் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம். தேவனின் ஆசாரியத்துவத்தை திருப்பது அவரது பிள்ளைகளின் நித்திய ஜீவனுக்கு தேவனால் பொறுப்பாக்கப்படுவதாக. அது உண்மை, அது அற்புதமானது. சில சமயங்களில் அதிகமானதாக தோன்றுதல். நீங்கள் அதிகம் அறியாத ஒரு மூப்பர் உங்களிடம் உதவி கேட்டார். அவர்கள் வசித்து கொண்டிருந்த வீட்டிலிருந்து அண்டையிலுள்ள மற்றொருக்கு அவரது மனைவியையும் சிறு பையன்களையும் மற்றும் மாற்ற வேண்டும் என இப்போது தான் அறிந்தார். அவரும் அவரது மனைவியையும் தங்கள் வீட்டு சாமான்களையும் பிற சொந்தமானவைகளையும் கொண்டு போக அன்றைக்கு லாரியை இரவல் பெற முடியுமா என கேட்டுக்கொண்டிருந்தனர். நண்பரும் வண்டியை கொடுத்தார். அந்த இளம் தகப்பன் அவர்களுக்கு சொந்தமான எல்லாவற்றையும் வண்டியில் ஏற்ற தொடங்கினார். ஆனால் சில நிமிடங்களுக்கு தன் முதுகை காயப்படுத்தி கொண்டார். அவர் உதவி கேட்ட நேரம் முன் மாலை பொழுது. அது ஒரு மாலை சபை கூட்ட நாள் அன்று. வீட்டு வேலைகளில் உங்கள் மனைவிக்கு உதவுவதென ஏற்கனவே நீங்கள் உறுதியளித்து விட்டீர்கள். உங்கள் குழும அங்கத்தினர்களும் குறிப்பாக மிக விசுவாசமுள்ளவர்கள் உதவிக்கு நீங்கள் வழக்கமாக கூப்பிடுவீர்கள். உங்களை போலவே அதே நிலையில் இருப்பார்கள் எனவும் நீங்கள் அறிவீர்கள். இந்த நிலைக்கு அவர் அழைப்போது இப்படிப்பட்ட நாட்கள் உங்களுக்கு வரும் என கர்த்தர் அறிவார். எனவே உங்கள் ஊக்குவிக்க ஒரு கதவை கொடுத்திருக்கிறார். அது அதிக வேலையுள்ள ஆசாரியத்துவம் திறந்தவர்களான உமை. இக்கதை அதிக வேலை பழம்புடைய ஆசாரியத்த ஊழியர்களுக்கு பரிபூர்ணமாக பொருந்த கூடிய கதை. நீங்கள் தான் சமாரையின் காயப்பட்டவனை கடந்து போன ஆசாரியனோ லேவியனோ அல்ல. நீங்கள் அப்படிப்பட்ட சவால்களை சந்திக்கும் போது அந்த கதையை நீங்கள் நினைத்திருக்க மாட்டீர்கள். எருசலேமிலிருந்து எருகோவுக்கு செல்லும் சாலையில் சமாரியன் ஏன் பயணித்து கொண்டிருந்தான் என நமக்கு வேதங்களில் சொல்லப்படவில்லை. உதவியற்றவர்களுக்காக கள்ளர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் என அவன் அறிந்திருந்தால் அவன் தனியாக சென்றிருக்க மாட்டான். அவன் ஒரு முக்கிய பயணத்தை இருந்தான். வழக்கப்படி ஒரு கழுதை பாரத்தையும் எண்ணியையும் திராட்சையும் ரசமும் வைத்திருந்தான். மனதிற்கும் கொண்டது மட்டுமல்ல அவன் செயல்பட்டான். எப்போது விவரத்தின் முக்கியமானவற்றை நினைவு கொள்ளுங்கள். வழிநடத்த அழைக்கப்பட்ட நீங்கள் ஆசாரியத்துவ திறத்தவர்களும் குறைந்து மூன்று உறுதிகள் பெறலாம். முதலாவதாக நீங்கள் கேட்டால் தேவையில் இருப்பவருக்கு அவர் உணர்கிற மனதிருக்க உணர்வுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இரண்டாவதாக சத்திரக்காரன் போல உங்கள் சேவையில் உங்களோடு சேர்ந்து கொள்ள பிறரை உங்களுக்கு கொடுப்பார். மூன்றாவதாக கர்த்தர் நல்ல சமாரியன் போல தேவையிலிருப்போருக்கு உதவ சோர்வார், அனைவருக்கு செறி காட்டுவார். குழும தலைவர்களாக தலைவர்களாகிய நீங்கள் ஒரு முறையை விட அதிகம் அந்த உறுதிகளின் அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டிருக்கலாம். நீங்கள் நம்பிக்கையுடனும் நம்பிக்கையுடன் கர்த்தரின் ஆசாரியத்துவம் உடையவர்களுடனும் உடையவர்களிடம் அவர்கள் மன திருக்கத்துடன் பதிலளிப்பார்கள் என்பதால் உதவி கேட்டீர்கள். அவர்கள் மனதிருக்கிறதை எளிதாக உணர்வார்கள் என அறிவதால் கடந்த காலத்தில் அடிக்கடி உதவி செய்பவர்களிடம் கேட்க நீங்கள் பயப்படவில்லை. வண்டியில் பாரமற்றவும் இறக்கவும் உதவ யாரையும் கேட்காமலிருக்க நீங்கள் நன்கு உணர்த்தப்பட்டிருக்கலாம். ஒரு தலைவராக நீங்கள் குடும்ப அங்கத்தினர்களையும் குடும்பங்களையும் நன்றாக அறிவீர்கள். கர்த்தர் அவர்களை பரிபூர்ணமாக அறிவார். தன் தேவைகளை கவனிக்க அவளுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்ய நேரம் கண்டுபிடிக்க முடியாமல் அவளது கணவன் இருப்பதால் அவனது மனைவி பிரிந்து செல்லும் நிலையில் இருப்பதை அவர் அறிவார். பிறருக்கு உதவ மீண்டும் ஒரு முறை தங்கள் தகப்பன் போவதை பார்ப்பதால் எந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் எனவும் அன்று அவர்களுடன் நேரம் செலவிட அவர்களுடைய தகப்பனுக்கு முக்கியமானவர்கள். உங்கள் குடும்ப அங்கத்தினர்கள் அனைவரையும் நீங்கள் பரிபூர்ணமாக அறிந்திருக்க முடியாது, தேவனுக்கு முடியும். ஆகவே நீங்கள் அநேக தடவை செய்து உள்ளது போல பிறர் சேவை செய்வதற்கு உதவ யாரை கேட்பது என அறிய நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். உதவ கேட்கப்படுவதால் யார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? கேட்கப்படாமல் இருப்பதால் யார் குடும்ப ஆசீர்வதிக்கப்படும் என கர்த்தர் அறிவார். நான் வாலிபனாயிருந்தபோது அது நடப்பதை பார்த்தேன். ஆசிரியர் குழுமத்தில் நான் முதல் உதவியாளர். ஒரு நாள் வீட்டிலிருந்து போது ஆயர் என்னை அழைத்தார். அதிக தேவையிலிருந்த ஒரு விதவையை சந்திக்க அவரோடு செல்ல விரும்பினார். அவர் என்னை அழைத்து செல்ல வீட்டில் கர்த்தர் காத்திருக்கும் போது நான் தொந்தரவுக்கு உள்ளானேன். ஆயருக்கு பலம் பொருந்திய ஆலோசகர்கள் இருக்கிறார்கள் என நான் அறிவேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். விதவையின் வீட்டில் முன்பு அவர் வீட்டு சென்று வரவு செலவு படிவதை நிரப்பும் வரை அவர் சபையிலிருந்து எந்த உதவியையும் பெற முடியாது என சொன்னதை நான் பார்த்தேன். மற்றொரு சமயம் குடி பழக்கமுடைய பெற்றோரின் வீட்டிற்கு ஆயர் என்னை அழைத்து சென்றார். அங்கே எங்களை வாசலில் சந்திக்க பயப்பட்ட இரு சிறுமிகளை அனுப்பினர். அந்த இரண்டு சிறுமிகளையும் சந்தித்த பின் நாங்கள் திரும்ப வந்தபோது அவர் என்னிடம் சொன்னார், அவர்களுடைய வாழ்க்கையின் சோகத்தை நாம் மாற்ற முடியாது, ஆனால் அவர்கள் கர்த்தர் அவர்களை நேசிப்பதை உணர முடியும். மற்றொரு மாலை பல ஆண்டுகளாக சபைக்கு வராத ஒருவரின் வீட்டிற்கு அழைத்து சென்றார். ஆயர் அவரிடம் அவரை எவ்வளவு நேசிக்கிறார் எனவும் அவர் தொகுதிக்கு எவ்வளவு தேவைப்படுகிறார் எனவும் சொன்னார். அந்த சந்திப்புகளால் எந்த ஆசாரியின் ஆசீர்வதிக்கப்படுவான் என அறிய ஆயர் ஜெபித்தாரா என நான் கண்டுபிடிக்க வழியில்லை. அவர் பல தடவைகள் பிற ஆசாரியர்களை கூட்டி சென்றிருக்கலாம். சுவேஷத்தின் வெதுவாப்புக்கு திரும்ப வர தங்களுடைய விசுவாசம் குளிர்ந்து போனவர்களை அழைக்கிற ஆயரானவன் என் கர்த்தர் அறிந்திருந்தார். வாலிபர் எந்த விதமான ஆசாரியத்துவ சேவையின் செயல்களை கொடுக்க கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார் என அறிய முடியாது. ஆனால் ஒவ்வொரு ஆசாரியத்துவம் தரித்தவருக்கும் பெரிய சவால் ஆவிக்குரிய உதவி கொடுப்பதாகும். நம் அனைவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. உங்கள் முழு நேர ஊழிய சேவையில் பெரும் ஆவிக்குரிய தேவையில் உள்ள ஆயிரக்கணக்கான ஜனங்களிடம் செல்வீர்கள். நீங்கள் போதிக்கும் வரை அநேக சிகிச்சையளிக்கப்படாத ஆவிக்குரிய காயங்கள் முடிவற்ற துயரத்தை கொண்டு வரும் என அறியக்கூட இல்லை. அவர்களை மீட்கிற கர்த்தரின் வேலைக்கு நீங்கள் போவீர்கள். நித்திய ஜீவனுக்கு வழி நடக்கிற நியமங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் மட்டுமே அவர்களது ஆவிக்குரிய காயங்களை கட்ட முடியும். ஒரு குழும அங்கத்தினராகவும் வீட்டு போதகராகவும் ஊழியக்காரர்களாகவும் உங்கள் சொந்த விசுவாசம் பிரகாசமாயில்லை எனில் உங்களால் ஜனங்களின் ஆவிக்குரிய சேதத்தை சரி செய்ய முடியாது. அவரது வேதங்களை படிப்பதையும் அவை பற்றி ஜபிப்பதையும் விட அதிகமானது. அத்தருண ஜபமும் வேதத்தை விரைவாக பார்ப்பதும் போதிய ஆயத்தமல்ல. உங்களுக்கு தேவைப்படுவதன் உறுதிப்பாடு கோட்பாடு உடன்படிக்கைகளுடன் 84வது பக்கத்தில் உள்ள ஆலோசனையில் வருகிறது. நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று முன்பு யோசிக்க வேண்டியதில்லை. ஆனால் ஜீவ வார்த்தைகளை தொடர்ந்து உங்கள் மனங்களில் பொக்கிஷப்படுத்துங்கள். ஒருவருக்கும் சொல்ல வேண்டிய விதமாக அந்த பகுதி அப்போதே உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் ஜீவ வார்த்தைகளை தொடர்ந்து பொக்கிஷப்படுத்தினால் மட்டுமே அந்த வாக்குத்தத்தம் கோட்பட முடியும். வேதத்தின் பொக்கிஷப்படுத்தும் பாகம் வார்த்தைகளை பற்றிய ஒரு உணர்வாக தோன்றுகிறது. மார்மன் புத்தக வார்த்தைகள் மாத்திரமல்ல, மார்மன் புத்தகத்திலிருந்து சில வரிகளை நான் வாசிக்கும் போதெல்லாம் அது சத்தியம் பற்றி வருகிற உறுதிப்பாட்டின் உணர்வு. தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் அல்லது மார்மன் புத்தகம் பற்றிய சந்தேகம் இருப்பவருக்கு அது வரும் என என்னால் வாக்களிக்க முடியாது. ஜோசப் ஸ்மித் மறுஸ்தாபித்த தீர்க்கதரிசி என்று நான் அறிவேன். மார்மன் புத்தகம் தேவ வார்த்தை என்று நான் அறிவேன், ஏனெனில் அதை நான் பொக்கிஷப்படுத்துகிறேன். எனக்கு அது வந்திருப்பதால் ஆவியானவரிடமிருந்து சத்தியம் பற்றிய உறுதிப்பாட்டை நீங்கள் பெற முடியும் என அனுபவத்திலிருந்து அறிவேன். சத்தியத்தின் சத்துருகளால் காயப்படுத்தப்பட்ட நாம் நேசிக்கிற ஒரு பயணியின் வழியில் கர்த்தர் அன்பின் முன் நீங்கள் நானும் அந்த உறுதிப்பாட்டை பெற வேண்டும். பரலோக பிதாவின் அனைத்திய ஆசாரியத்துவம் தரித்தவர்களில் சிறுவர்கள் கூட எளிதில் அந்த மனதிருக்கத்தின் தரத்துக்கு எழுவதில்லை. அவரது ஆசாரியத்துவ சேவகர்களாக கர்த்தருக்கு உதவி செய்ய நாம் ஆயத்தப்படும் போது நம்மை வழிநடத்த ஒரு வசனம் இருக்கிறது. கர்த்தர் நம்மை எங்கு அனுப்பினாலும் நமது பயணத்துக்கு நமக்கு தேவைப்படுகிற வரம் இதில் அடங்கியுள்ளது. நல்ல சமாரியின் அந்த வரம் போற்றிருந்ததுதான். நமக்கு அது தேவைப்படும். அதை எப்படி கண்டுபிடிப்பது என கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, உங்களுக்கு தயாளத்துவம் இல்லை எனில் நீங்கள் ஒன்றுமில்லை. ஏனெனில் தயாளத்துவம் ஒரு காலம் ஒழியாது. ஆதலால் சகலத்திலும் மேன்மையான தயாளத்துவத்தை பற்றி கொள்ளுங்கள், ஏனெனில் சகலமும் ஒழிந்து போகும். ஆனால் தயாளத்துவம் கிறிஸ்துவின் தூய அன்பாயிருக்கிறது, அது என்னென்றும் சக்தி இருக்கும். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, பிதா தம்முடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிற யாவர் மேலும் அவர் நிரம்பின இந்த அன்பினால் நீங்களும் நிரவப்படுவோம். அவர் வெளிப்படும்போது தேவனுடைய குமாரனாக அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பியாயிருக்கிறோம். இந்த நாம இதை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறேன், ஆமென். சகோதரர், இன்று மாலை உங்கள் வருகைக்காக நாங்கள் நன்றியுடைகளாக இருக்கிறோம். அதுபோல அவர்களை அழைத்து அவர்கள் அளித்த உணர்த்தப்பட்ட இயேசு இசைக்காக நாங்கள் நன்றி அடைகிறோம். இப்போது நமது தீர்க்க தரிசியாக தாமஸ் எஸ் மான்சன் பேச கேட்பது நமது சிலாக்கியமாக இருக்கும். தலைவர் மான்சன் குறிப்பிற்கு பின்னர் காட் ஆஃப் அவர் ஃபாதர்ஸ் என்ற பாடலை பாடக்குழுவர் பாடக பின்பு நிறைவு ஜபத்தை 72 மூப்பர் எல்டர் வால்டர் எஃப் கொன்சாலஸ் கொடுப்பார்.